அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் திங்கள் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்தியாவின் 29வது மாநிலமாக தெலுங்கானா உதயமானது பற்றிய செய்தி.
கல்వకుంట్ల చంద్రశేఖర్ రావు అనే నేను శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం విధేయత చూపుతానని.
మానిలంగలిన్ అలవు సిరిదాగ ఇరుపదు అంద మానిలంగలిన్ మున్నేట్రతకు ఉదవుం ఎంద్ర కరుతు కురితు ఒక పేటి. ఇలంగై వడమహాణ ముదల్వర్ సిబి విగ్నేశ్వరన్ పదవియేట్ర పిన్నర్ ముదల్ మురయగ పోరినాల్ బాధికపట్ట ముల్లైతీవుకు సెనిరుపదు పట్టియ సేది.
நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் நடைமுறையில் இறங்கியிருப்பதையால் காலதாமதம் என்றாலும் நாங்கள் கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தே தீர்வோம், தீர்க்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்தே தீர்வோம் என்பதை கூற விரும்புகின்றேன்.
இலங்கையின் தென்பகுதியில் பெய்த மழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பலர் கொல்லப்பட்டிருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு. நிகழ்ச்சியின் இறுதியாக விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன், விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
ஸ்பெயினின் மன்னர் யுவான் கார்லோஸ் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு முடி துறப்பதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர் மக்கள் தனக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார்.
La larga y profunda crisis económica que padecemos ha dejado serias cicatrices en el tejido social.
நாட்டில் நிலவும் ஆழமான நிதி நெருக்கடி ஸ்பெயினில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்றும், எதிர்காலத்திற்கு தயாராவதில் இளைய சமூகத்தினருக்கு முக்கிய பங்கு உள்ளது என்றும் அந்த உரையில் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தனது 76வது பிறந்த நாளன்று தான் முடித்துறந்து மன்னர் பதவியை தனது மகன் பட்டத்து இளவரசர் ஃபிலிப்பேவிடம் கையளிப்பதற்கு சரியான நேரம் வந்துள்ளது என்று தான் தீர்மானித்ததாகவும் தொலைக்காட்சி உரையில் மன்னர் கார்லோஸ் கூறினார்.
1975 ஸ்பானிஷ் ராணுவ ஆட்சியாளர் ஜெனரல் ஃப்ராங்கோ உயிரிழந்ததைத் தொடர்ந்து ஸ்பானிஷ் அரியணையில் ஏறினார் மன்னர் யுவான் கார்லோஸ். ராணுவ ஆட்சியிலிருந்து ஜனநாயக ஆட்சிக்கான மாற்றம் இதனால் எளிதாக்கப்பட்டது. 6 வருடங்களுக்கு பிறகு 1981 ஃப்ராங்கோ ஆதரவாளர்களின் கும்பல் ஒன்று மேற்கொண்ட அதிரடி புரட்சியை நசுக்கு முயற்சியிலும் மன்னர் முக்கியமாக பங்காற்றினார். மக்கள் மத்தியில் பொது இடங்களில் அவரிடம் காணப்பட்ட மகிழ்வான ஆளுமை மக்களை அவரிடம் ஈர்த்து அவரை பிரபலமானவராக்கியது. ஆனால் அண்மை காலத்தில் மன்னர் ஃப்ராங்க் யுவான் கார்லோஸ் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஊழல்கள் சிலவற்றிலும் அரச குடும்பத்தவர் பெயர்கள் ஈடுபட்டன. அவருடைய புதல்வர் இளவரசர் ஃபிலிப்பே ஸ்பானிஷ் மக்களின் அபிமானம் பெற்றவர், ஊழலினால் தொடப்படாதவர்.
யுக்ரைனின் கிழக்கு பகுதி நகரான லுஹான்ஸுக்கு அருகில் எல்லைப்படைகளின் ஒரு கட்டளை தளத்தின் மீது 100கணக்கான கிளர்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக ஒரு தாக்குதலை நடத்தினார்கள் என்று அந்நாட்டின் எல்லை பாதுகாப்பு அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆயுததாரிகள் தொடர்ச்சியாக தானியங்கு துப்பாக்கிகள் மற்றும் மோர்டார்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதில் குறைந்தது 7 எல்லை பாதுகாப்பு படையினர் காயமடைந்துள்ளார்கள் என்றும் அந்த அதிகாரி கூறுகின்றார். இந்த மோடலில் 5 கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே வேறொரு தனியான சம்பவத்தில் லுஹான்ஸ் நகரின் மத்திய பகுதியில் ஒரு குண்டுவெடிப்பு இடம்பெற்றுள்ளது. அந்த குண்டுவெடிப்பு அந்த பகுதியின் நிர்வாகத்தை தாங்கள் நடத்துவதாக கூறிக்கொள்ளும் அமைப்பின் தலைமையகத்தில் இடம்பெற்றது. அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
பலஸ்தீனத்தின் ரமலா நகரில் புதிய பலஸ்தீன ஐக்கிய அரசு ஒன்று பதவி பிரமாணம் மேற்கொண்டு பதவியேற்றுள்ளது. பலஸ்தீனத்தின் 2 எதிரெதிர் அணிகளான ஹமாஸ் அணிக்கும் ஃபட்டா அணிக்கும் இடையில் நீண்டகாலமாக நிலை வந்த பகமையை முடிவுக்கு கொண்டுவரும் இறுக்கமான முதல் நடவடிக்கையாக புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த 7 வருடங்களாக பலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸும் ஃபட்டா அணி மேற்கணியை கட்டுப்படுத்தி வர ஹமாஸ் அணி காசா பகுதியை கட்டுப்படுத்தி வந்தது. புதிய அரசில் ஹமாசம் இடம்பெறுவதால் அவசரப்பட்டு புதிய அரசுக்கு அங்கீகாரம் வழங்க முற்பட வேண்டாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன்யாகு உலகத் தலைவர்களை கேட்டிருக்கிறார்.
எதிர்வரும் 2022 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் கத்தாரில் நடைபெற உள்ள நிலையில் அதை நடத்துவதற்கு கோரி கத்தார் விண்ணப்பித்த பொழுது கையூட்டுகள் கொடுக்கப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. அவ்வகையில் தான் லஞ்சம் பெற்றதான குற்றச்சாட்டை ஆப்பிரிக்க கால்பந்து சம்மேளனத்தின் தலைவர் ஈசா ஹயாட்டோ மறுத்துள்ளார். பிரிட்டிஷ் நாளேடான சண்டே டைம்ஸ் தன் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை, நகைப்புக்கு உரியவை என்று அவர் கூறுகின்றார். கத்தாரும் தன் மீது தவறு இல்லை என்று கூறுகிறது.
பூகோளம் வெப்பமடைதலை தணிப்பதற்கு அமெரிக்க மின்நிலையங்கள் வெளியேற்றும் மாசுப்பொருட்களை குறைக்கும் தமது லட்சிய திட்டங்களை அதிபர் ஒபாமா வெளியிட்டிருக்கிறார். இந்த திட்டங்களை எதிர்க்கட்சியினரான ரிப்பப்ளிக்கன் கட்சியினரும் வர்த்தக குழுக்களும் மிகவும் கடுமையாக எதிர்த்திருக்கின்றன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் புதிய 29வது மாநிலமாக ஆந்திராவிலிருந்து பிரிக்கப்பட்ட தெலங்கானா இன்று உருவாகியிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவின் தென் மாநிலமான ஆந்திர பிரதேசம் இன்று முறையாக இரண்டாக பிரிந்து அதன் வடக்கு பகுதி தெலங்கானா என்ற புதிய மாநிலமாக உருவெடுத்துள்ளது. முந்தைய ஆந்திராவில் தெலங்கானா பகுதி தொடர்ந்தும் பொருளாதார ரீதியில் பின்தங்கியிருந்ததாகவும் புறக்கணிக்கப்பட்டு வந்ததாகவும் அப்பகுதியின் மக்கள் கடந்த 50 ஆண்டுகளாக போராட்டங்களை நடத்தி வந்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்திய நேரப்படி நேற்று நள்ளிரவில் புதிய மாநிலமாக தெலங்கானா உருவாவதை குறிக்கும் வண்ணம் பட்டாசுகள், வான வேடிக்கைகளுடன் ஹைதராபாத் நகரில் கொண்டாட்டங்கள் நடந்தன. முந்தைய ஆந்திரப்பிரதேசத்தின் 10 மாவட்டங்களை உள்ளடக்கிய தெலங்கானாவின் தலைநகர் ஹைதராபாத் ஆகும். தெலங்கானாவின் மக்கள் தொகை சுமார் 3.5 கோடி ஆகும். கடந்த 14 வருடங்களாக ஆந்திராவின் பிரிவிற்கான போராட்டங்களை முன்னெடுத்தி வந்த தெலங்கானா ராஷ்டிர சமிதி TRS கட்சியின் தலைவர் கே சந்திரசேகர ராவ் அம்மாநிலத்தின் முதல் முதலமைச்சராக இன்று பதவியேற்றார்.
కల్వకుంట్ల చంద్రశేఖర్ రావు అనే నేను శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం, విధేయత చూపుతానని, భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని, సమగ్రతను కాపాడతానని తెలంగాణ రాష్ట్ర ముఖ్యమంత్రిగా
புதிய முதல்வராக பொறுப்பேற்ற சந்திரசேகர ராவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, தெலங்கானா மாநிலத்தை புதிய உயர்வுக்கு இட்டு செல்வதில் தெலங்கானாவுக்கும் அதன் மக்களுக்கும் மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் புரியும் என்று தான் உறுதியளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 119 சட்டப்பேரவை தொகுதிகளில் 63 தொகுதிகளில் TRS கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற்றது. இன்று ஹைதராபாத் நகரம் முழுவதும் TRS கட்சியின் இளஞ்சிவப்பு வண்ண பலூன்களாலும் பதாகைகளாலும் கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டு அந்த நகரமே கொண்டாட்டமயமாக காணப்படுகிறது என்று அங்கிருக்கும் BBC செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இன்று அம்மாநில முதலமைச்சருடன் சேர்ந்து 11 கேபினெட் அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அந்த கேபினெட் அமைச்சர்களில் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகன் KD ராமராவ், மருமகன் ஹரீஷ் ராவ், சட்டமேலவை உறுப்பினர் முகமது அலி, மூத்த தலைவர் போச்சாரம் ஸ்ரீனிவாச ரெட்டி மற்றும் நரசிம்ம ரெட்டி ஆகியோரும் அடங்குவர். தெலங்கானா என்ற தனி மாநிலம் கோரி நடந்த போராட்டங்கள் கடந்த 15 ஆண்டுகளில் தீவிரமடைந்த பின்னணியில் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கடந்த பிப்ரவரி மாதம் புதிய தெலங்கானாவிற்கான மசோதா இந்திய மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. அந்த மசோதாவின் நிறைவேற்றத்தை அடுத்து அப்போதைய ஆந்திர பிரதேசத்தின் முதல்வர் கிரண்குமார் ரெட்டி தன் பதவியை ராஜினாமா செய்தார். முக்கிய தகவல் தொழில்நுட்ப மற்றும் மருந்து நிறுவனங்களுக்கு மையமாக திகழும் ஹைதராபாத் நகரம் 2 மாநிலங்களுக்கும் பொதுவான தலைநகராக அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு பல எதிர்ப்புகள் உள்ளன. அடுத்த 10 வருடத்திற்கு பிறகு ஹைதராபாத் நகரம் தெலங்கானா மாநிலத்தின் தலைநகராக மட்டும் திகழும். ஆந்திர பிரதேச மாநிலம் புதிய தலைநகரை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. தெலங்கானா தனி மாநிலமாக உருவாவதற்கு வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அந்த பகுதி பொருளாதார ரீதியில் ஆந்திராவின் மற்ற பகுதிகளை விட பின்தங்கியிருப்பது காரணமாக கூறப்பட்டது. சிறிய மாநிலங்கள் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்றும் மேம்பட்ட அரச நிர்வாகத்துக்கு வழிவகுக்கும் என்றும் கருத்துக்கள் வைக்கப்பட்டன. இதே கருத்தை பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளும் ஆதரித்தன. இந்த கருத்தை சரியானதாக கருதலாமா என்று, முன்பு பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஹரியானா பிரிந்து புது மாநிலமாக உருவான பொழுது அந்த மாநிலத்தில் உயர் அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற IAS அதிகாரி MG தேவசகாயம் அவர்களை கேட்டேன்.
இந்த இதுல வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது, பாதகமும் இருக்கு சாதகமும் இருக்கு. இப்ப நான் ஹரியானாவில ஜாயின் பண்ணும் போது 1968-69 தான் ஹரியானா வந்து தனி மாநிலமாக பிரிந்து பஞ்சாப் ஹிமாச்சல் பிரிந்து தனி மாநிலமா ஒரு சிறிய மாநிலமா உருவானது. இதுல வந்து ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது ஒரு சைட்ல ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் கண்டிப்பா ஆகத்தான் செய்யுது. ஏன்னா முதலமைச்சரா வருகிறவர்களுக்கு எல்லா கம்ப்ளீட் கண்ட்ரோல் பண்ண முடியுது, எல்லா ஜில்லா கலெக்டர்ஸையும் எல்லா அதிகாரிகளும் அவரு டைரக்டா தெரியுது, அஜெண்டா ஃபார்ம் பண்ண முடியுது.
ஆனால் அதே மாதிரியான அனுபவம் கடந்த 15 ஆண்டுகளிலே உருவான ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் உருவாகவில்லை, ஏற்படவில்லை என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது.
ஹரியானாவுக்கு என்ன ஒரு காரணம், அதான் சொல்ல வந்து என்ன ஒரு காரணம், அது பாதகமா வந்து முடிச்சிருக்கு. இப்போ அதாவது டெல்லிக்கு 3 பக்கமும் ஹரியானா இருக்கு, சண்டிகருக்கு 2 பக்கமும் ஹரியானா இருக்கு. இந்த பெரிய நகரங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால அங்க வந்து மிகவும் மோசமா டெவலப்மெண்ட் ஆகி கம்ப்ளீட் அர்பனைசேஷனே கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணி பயங்கரமான ஊழல்கள் நடந்திருக்கு. இது பாதகமான ஒரு ஒரு காட்சி. ராபிட் டெவலப்மெண்ட் நடந்து வருது இல்ல, ராபிட் கரப்ஷன் அண்ட் அர்பனைசேஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் நடந்தது. ஆனால் மற்ற இடத்துல இந்த இந்த மாதிரி இல்லை, சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட்ல இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள் கிடையாதுனால அவங்க நார்மல் பேஸில் தான் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களை விட இவங்க பெட்டர் மாதிரி தான் தெரியுது எனக்கு. உத்தரகாண்டு மற்ற 3 இதும் பார்க்கும்போது
உத்தராகண்ட் வந்து ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் சத்தீஸ்கரும் ஜார்க்கண்டும் அந்த அளவுக்கு முன்னேறவில்லை. குறிப்பாக சத்தீஸ்கரிலே மிகவும் முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற மாவோயிஸ்ட் பிரச்சனையை அந்த மாநில பொருளாதார முன்னேற்றத்துடன் அல்லது பொருளாதார ரீதியிலே மக்கள் பின்தங்கி இருப்பதால் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை இந்த மாவோயிஸ்ட் பிரச்சனை. எனவே சிறிய மாநிலமாக உருவாக்கினால் அந்த பிரச்சனையை கையாள முடியும் என்றும் முன்பு எதிர்பார்க்கப்பட்டது. அந்த எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேறவில்லையே.
அது மிகவும் முக்கியமான நீ கருத்து சொன்னீங்க. சத்தீஸ்கர்ல பிரச்சனை என்னன்னா மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் வந்து அங்கே தாராளமாக இருக்கு. அது இருக்கிறது எல்லாமே அதுக்கு மேலே இருக்கிறது காடுகள். இந்த ரெண்டுக்குமே கான்ஃப்ளிக்ட் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதே வனங்களுக்கு கீழே தான் இந்த மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதில் இன்வால்வ் ஆகுது. இதில் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால அங்கே சத்தீஸ்கருக்கு ப்ராப்ளமே ரொம்ப டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். ஜார்க்கண்ட்ல அதே மாதிரி கோல் மைனிங் மாஃபியா, அது ஒரு பெரிய பிரச்சனை ஜார்க்கண்ட்ல இருந்துட்டு இருக்கு. உத்தரகாண்ட்ல இந்த ப்ராப்ளம் கிடையாது. அதனால நீங்க ஜார்க்கண்டையும் சத்தீஸ்கரையும் உத்தரகாண்ட் கூட கம்பேர் பண்ண முடியாது. இப்போ வரும்போது நம்ம தெலுங்கானா பற்றி பேசும்போது தெலுங்கானாவுக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசங்க. ஏன்னா தெலுங்கானா ஒரிஜினலி தனியாக தான் இருந்தது, ஹைதராபாத் ஸ்டேட்டாக இருந்தது. அப்போ ஜவஹர்லால் நேரு தான் அது அப்போ அந்த அவரோட கமிஷனே சொன்னாங்க, செப்பரேட் அப்போவே திருப்பி கொடுத்துருவோம், ஆந்திரா செப்பரேட், தெலுங்கானா செப்பரேட், தமிழ்நாடு செப்பரேட், அந்த 56 பண்ணுறது பிளான் இருந்தது. ஆனால் ஜவஹர்லால் நேருக்கு சரியாக புரியாததுனால இவங்க எல்லாரும் தெலுங்கு பேசுகிறாங்க, ஒரு ஒரு லாங்குவேஜுக்கு 2 மாகாணம் கொடுக்கக்கூடாது பண்ணிக்கிறாரு. அதனால தான் தவறு நடந்தது. இப்போ ஒரு தவறு சரி செய்யப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். அதான் தெலுங்கானா பொறுத்தமட்டில்.
ஆனால் இந்த சிறிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டால் அதன் மூலம் பிரதேச ரீதியான ஒரு ஷோவனிசம் என்பார்கள், இந்த வெறி அது அதிகமாக இருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் தேசிய ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. அதில் நியாயம் இருப்பதாக நினைக்கிறீர்களா?
இந்த வாதம் எனக்கு தெரியும் படல. ஏன்னா ஒரு மனிதனுக்கு, அதாவது ஒரு நாடோ ஒரு மகாணமோ ஒரு மனிதனுக்கெல்லாம் பேசுல தான் உருவாகிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். நான் வந்து தெலுங்கு பேசுகின்றவன், நான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி வந்து உலகத்தில் எங்கே பார்த்தாலுமே லாங்குவேஜ் தான், மொழி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்படி ஒரு ஐடென்டிட்டி வந்ததுக்கப்புறம் தெலுங்கானாவை பொறுத்தமட்டில் ஒரு அது ஒரு முந்தைய ஒரு செப்பரேட் ஸ்டேட்டாக இருந்ததுனால அதனால அந்த மாதிரி ஐடென்டிட்டி, அதனால தான் அது லிங்குவிஸ்டிக் ஸ்டேட். நான் ஒரு இதில் ஜவஹர்லால் நேரு சப்போர்ட் பண்ணுறேன்னா ஒரு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணி ரொம்ப நல்லதாக போச்சு. அதனால தான் இந்தியா இப்போ கூட சேர்ந்துருக்குது.
எனவே இந்த தெலுங்கானா மாநிலம் உருவாகி இருப்பது என்பது மேலும் இதே போல ஹிந்தி மொழி பேசாத மற்ற மாநிலங்களில், உதாரணத்துக்கு தமிழ்நாடு, கர்நாடகம் போன்ற மாநிலங்களிலும் இதே மாதிரியான கோரிக்கைகள் எழுவதற்கு வழிவகுக்கும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதிலேயே ஏதாவது உண்மை இருப்பதாக நினைக்கிறீர்களா?
கோரிக்கைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலயும் கொங்கு நாடு கொங்கு நாடுன்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க நம்ம மகாராஷ்டிராவில் அந்த இது ஒரு
விதர்பா
இருந்துட்டு இருக்கு, கோர்காலாண்ட் இருந்துட்டு இருக்கு. பல இடங்களில் டிமாண்ட் இருக்கத்தான் செய்யும். அதாவது அரசியலுக்காக டிமாண்ட் வைப்பாங்க. அந்த டிமாண்ட் எந்த அளவுக்கு சரிங்கிறத நம்ம பார்த்து தான் அனலைஸ் பண்ணோம். தெலுங்கானாவை பொறுத்தமட்டில் இந்த டிமாண்ட் சரியான டிமாண்ட் தான் எடுக்கப்படுது.
ஓய்வு பெற்ற IAS அதிகாரி MG தேவசகாயம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2 13 வயது பெண்கள் பலரால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டிக்கும் வண்ணம் பாரதிய ஜனதா கட்சியின் பெண்கள் அணியினர் மாநில முதல்வர் அகிலேஷ் யாதவ் அலுவலகத்தின் முன்னர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தை போலீசார் கலைத்தனர். இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2 13 வயது பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து இன்று பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியினர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல்வர் அலுவலகத்திற்கு வெளியே போராட்டம் நடத்தினர். உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகர் லக்னோவில் அதன் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவின் அலுவலகத்தை நோக்கி பாஜக மகளிர் அணியினர் அணிதிரண்டு வந்தனர். பின்னர் அவர்கள் அகிலேஷ் யாதவ் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றபோது காவல்துறையினர் தண்ணீர் பீச்சி அடித்து அவர்களை கலைக்க முயன்றனர். காவல்துறையினர் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் குண்டர்களைப் போல் செயல்படுகிறார்கள் என்று அம்மாநிலத்தின் மூத்த பாஜக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான குசும் ராய் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டுவிட்ட நிலையில் எதிர்க்கட்சியினர் இந்த விவகாரத்தை அரசியலாக்க முயலுகின்றனர் என்றும் சமாஜ்வாதி கட்சி தரப்பினர் குற்றஞ்சாட்டுகின்றனர். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி அன்று காலை இந்தியாவின் வடமாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் ஒரு கிராமத்தில் மரத்திலிருந்து தொங்கிய நிலையில் 2 பதின்ம வயது பெண்கள் கண்டெடுக்கப்பட்டனர். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்த 2 பெண்களும் பலரால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாக பிரேத பரிசோதனைகள் தெரிவித்திருந்தன. இதுவரை இந்த வழக்கில் சந்தேகிக்கப்பட்ட 2 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 5 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் ரேப் கிரைசிஸ் சென்டர் எனப்படும் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகும் பெண்களுக்கான உதவி மையங்கள் நாடளவில் அமைக்கப்படும் என்று பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மேனகா காந்தி இன்று அறிவித்துள்ளார். மாவட்ட மட்டத்தில் அமைக்கப்படும் இந்த உதவி மையங்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் மற்றும் சட்ட ரீதியான உதவிகள் ஆகியவற்றை அளிக்கும் என்று அமைச்சர் மேனகா காந்தி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த பாலியல் வல்லுறவு சம்பவத்தை ஒரு கொடூரமான சம்பவம் என்று தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் சபை அதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. அத்துடன் அந்த குற்றம் புரிந்தவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை கவனிக்க அரசு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த அமைப்பின் இந்திய ஒருங்கிணைப்பாளர் லிசே கிராண்டே தெரிவித்துள்ளார்.
டெல்லியிலிருந்து சங்கீதா வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையின் வடமாகாண முதல்வர் சி பி விக்னேஸ்வரன் பதவியேற்றதிலிருந்து முதல் முறையாக போரினால் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவுக்கு சென்றிருக்கிறார். இதுகுறித்து வவுனியாவிலிருந்து பிபிசி தமிழோசைக்காக மணி மாணிக்கு வாசகம்.
முதலமைச்சராக பதவியேற்றதன் பின்னர் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் முதன்முறையாக இன்று முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போது பெரும்பான்மையின மக்களினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் தமது விவசாய காணிகளை மீட்டு தருமாறு கொக்குலாய் பிரதேச மக்கள் கண்ணீர் விட்டு கைகூப்பி அவரிடம் கோரியிருக்கின்றனர். இதே போன்று முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களும் பெரும்பான்மையின மீனவர்களினால் தமது கடற்பரப்பு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக முறையிட்டு அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரியிருக்கின்றனர். என்றார் ஹுக்லாய் கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர். இதேவேளை தமது முன்னோர் மீன்பிடி தொழில் செய்து வந்த கடலில் தங்களால் தொழில் செய்ய முடியாதிருப்பதாக இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதி ஒருவர் கூறினார்.
84ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு எங்களுடைய பொதுப்பாடு ஆக எங்களுடைய அப்பாக்கள் ஓட்டுகள் எடுத்து தொழில் செய்து வந்தவைய இன்றைக்கு நாங்கள் அதில் தொழில் செய்யக்குள்ள அவைகளுக்கும் எங்களுக்கு முடியல முரண்பாடு வந்துட்டு இருக்கு. 2012ஆம் ஆண்டு தென்பகுதியிலிருந்து 83ஆம் ஆண்டுக்கு முற்கால பகுதியில் இங்கே தொழில் செய்ததுன்ற அடிப்படையில் 33 குடும்பங்களுக்கு கடத்தொழில் அமைச்சரால் அனுமதி வழங்கப்பட்டு தொழிலுக்கு வந்தவையால் ஆனால் அதே வருடத்தில் 113 ஓட்டுகள் வந்து தொழில் செய்தது. இது சம்பந்தமாக நாங்கள் கடத்தொழில் அமைச்சு உதவி அரசாங்க அதிபர் நீரியல் வள கடத்தொழில் நீரியல் வள திணைக்களம் அரசு அதிபர் கடத்தொழில் அமைச்சு எல்லாருக்குமே எழுத்து மூலமான விண்ணப்பங்களை வழங்கியிருந்தோம். ஆனால் எந்த விதமான பதிலும் எங்களுக்கு கிடைக்கல. சாதகமாக எந்த வித ஒரு செயற்பாடும் நடைபெறலை. 2013ஆம் ஆண்டு 220 படகுகள் வந்து தொழில் செய்தது. அதுக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இந்த வரை 333 படகுகள் இப்போ நிற்குது. இப்படியே இந்த நிலைக்குமா இருந்தால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடத்தொழில் என்றதை மக்கள் எல்லாரும் கடத்தொழில கையை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு கூலி வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய பாதகமான நிலையில நாங்கள் இருக்கிறோம்.
இதேவேளை யுத்தம் முடிவடைந்து பல வருடங்களாகிவிட்ட போதிலும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ள முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் நம்பிக்கை இழந்த நிலையில் இருப்பதாக அருட்தந்தை ஜோய் பெர்னாண்டோ அவர்கள் முதலமைச்சர் குழுவினரிடம் எடுத்து கூறினார்.
நாங்கள் எல்லாரும் சொல்லலாம் இந்த 2 வருஷம் நான் இருக்கிறபடினால சகல விஷயத்தையும் அறிஞ்சு கொண்டு ஒவ்வொரு நாளும் ரத்தம் உறைகிற ஒரு அனுபவமாக தான் எனக்கு இருக்கிறது. நாங்கள் ஏதாவது ஒரு 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 நடவடிக்கைக்குள்ள இறங்குறது நல்லன்னு நினைக்கிறேன். சொன்னால் மக்கள் உங்களை எல்லாம் தெரிஞ்ச பிறகு, தெரிந்தெடுத்த பிறகு, நீங்களெல்லாம் வந்த பிறகு உண்மையாக எங்களுக்கு ஒரு சுவிட்சம் ஒன்று கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோடு தான் எங்களோட மக்கள் எல்லாம் நிறைஞ்ச நம்பிக்கையோடு இருந்தார்கள். இப்பொழுது அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அருகி கருகி குறைஞ்சு கொண்டு போகிறது நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது
என்றார் அருள் தந்தை ஜோய் பெர்னாண்டோ அவர்கள். முன்னதாக ஒட்டுசுட்டான் பிரதேசத்தில் உள்ள பாவட்டி மலை, தட்டையமலை ஆகிய பகுதிகளில் கருங்கல் தோண்டுவதனாலும் மணல் அகழ்வதனாலும் ஏற்கனவே ஏற்பட்டுள்ள பாரிய குழிகளினால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதுடன் கற்பாறைகளை உடைப்பதற்காக பயன்படுத்தப்படும் வெடிகளினால் அயலில் உள்ள கிராமங்களில் வீட்டுச் சுவர்கள் வெடித்து பாதிப்பு ஏற்படுவதாக மாகாண சபைக்கு முறையிடப்பட்டிருந்தது. இந்த பகுதிகளை பார்வையிடச் சென்ற முதலமைச்சரை ஒரு சில கிராமவாசிகள் வழிமறைத்து அகழப்பட்டுள்ள குழிகளில் தேங்கியுள்ள நீரை விவசாய தொழிலுக்கு பயன்படுத்தத்தக்க வகையில் நடவடிக்கைகள் எடுத்து உதவ வேண்டும் என கோரினர். தமது வாழ்வாதார பிரச்சினைக்கு தீர்வு கூறும் வரையில் முதலமைச்சரை போகவிடப் போவதில்லை என்றும் அவர்கள் சத்தமிட்டனர். அவர்களின் தேவைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் அவர்கள் கருங்கல் அகழ்வு, மணல் அகழ்வும் வாழ்வாதார பிரச்சனையும் வெவ்வேறு வகைப்பட்டவை என்பதை எடுத்து கூறி வாழ்வாதார பிரச்சனையை தீர்ப்பதாக உறுதியளித்தார்.
உங்களுடைய உணர்ச்சிகளை எங்களால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் தோல்விக்கு மேல் தோல்வியை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்க என்றது எங்களுக்கு நல்லா விளங்குது. ஆனால் எங்களுடைய அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு இருப்பதையும் உண்மைதான். என்றாலும் நாங்கள் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் நடைமுறையில் இறங்கி இருப்பதையால் காலதாமதம் என்றாலும் நாங்கள் கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தே தீர்வோம், தீர்க்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்தே தீர்வோம் என்பதை கூற விரும்புகின்றேன். எங்களுடைய முக்காவாசி பிரச்சனைகளுக்கும் காரணம் இராணுவத்தினுடைய பிரசன்னம். இங்கு இராணுவம் இருக்கும் வரையில் எங்களுக்கு எங்களுடைய வேலைகளை திருப்தியாக செய்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. தெற்கிலிருந்து வருபவர்களுக்கு உதவி கொடுப்பதும் ஆமி. ஆகவே உங்களுடைய மீன்பிடி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் அங்கு ஒரு பலாத்கார அடிப்படையில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த மீன்பிடி சம்பந்தமாக விடயங்கள் சம்பந்தமாக நான் ராஜித சேனரத்ன அவர்களுடன், அமைச்சருடன் பேச இருக்கின்றேன். நன்மையை கிடைக்கக்கூடும் என்று நம்புகின்றேன்
என்றார் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையின் கொழும்பு மற்றும் தென்பகுதிகளில் தொடர்ந்து பெய்த மழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்து கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இலங்கையில் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக குறைந்தது 13 பேர் வரை உயிர் இழந்துள்ளதாக இலங்கை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் களுத்துறை மாவட்டத்தில் இந்த உயிர் இழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் சரத் லால் குமார் பிபிசியிடம் தெரிவித்தார். களுத்துறை மாவட்டத்தில் 11 உயிர் இழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாகவே இந்த மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வெள்ளம் காரணமாக களுத்துறை மாவட்டத்தில் அகலவத்த வளலாவிட்ட மத்துகம பாலிந்தனுவர ஆகிய பகுதிகள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த பிரதி பணிப்பாளர் சரத்லால் குமார், அடுத்த 24 மணித்தியாலத்துக்குள் களுத்துறை மற்றும் காலி மாவட்டத்தில் வசிக்கும் மக்கள் மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்தார். களுத்துறை மாவட்டத்தில் அகலவத்த வளலாவிட்ட பாலிந்தனுவர மத்துகம புலத்சிங்கள ஆகிய பகுதிகளில் அடுத்த 24 மணித்தியாலத்துக்குள் மண் சரிவுகள் ஏற்படும் அபாயம் இருக்கின்றது. அதே போன்று காலி மாவட்டத்தில் தவளம நெலுவு ஆகிய பகுதிகளிலும் இந்த அபாயம் காணப்படுவதாக தெரிவித்த அவர், மக்கள் மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென்றும் வேண்டுகோள் விடுத்தார். பாதிக்கப்பட்டுள்ள மக்களை காப்பதற்காக கடற்படை மற்றும் விமானப்படையின் உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விமானப்படையின் உதவியுடன் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 89 பேரை மீட்டெடுத்துள்ளதாக தெரிவித்த அவர், உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொடுப்பதற்கு கடற்படையின் உதவியை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக இதுவரை சுமார் 5000 பேர் வரை இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
செய்தியை வழங்கியவர் கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டு அரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் 2022 ஆண்டு நடைபெற உள்ள உலகக்கோப்பைக்கான கால்பந்து போட்டிகள் மத்திய கிழக்கு நாடான கத்தாருக்கு வழங்கப்பட்டது தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வரும் சர்ச்சைகள் தொடர்பிலான ஒரு தகவலை பார்ப்போம். கடந்த 2010 ஆண்டு டிசம்பர் மாதம் 2 தேதி ஜூரிக் நகரில் இந்த அறிவிப்பு வெளியானது.
The winner to organize The 2022 FIFA World Cup is Qatar.
2022 ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை நடத்தும் வாய்ப்பை கத்தார் பெற்றுள்ளது என்கின்ற இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் ஆரவாரமும் மேற்கு நாடுகளில் பெரும் சலசலப்பும் ஏற்பட்டன. சிறிய நாடாக இருந்தாலும் செல்வ செழிப்பு மிக்க கத்தாரில் பல நாட்கள் மக்கள் இந்த அறிவிப்பை கொண்டாடி மகிழ்ந்தனர். எனினும் இந்த மகிழ்ச்சி நீடிக்குமா எனும் கேள்விக்குறி இப்பொழுது எழுந்துள்ளது. காரணம், அப்போட்டிகளை நடத்த விண்ணப்பித்த பிறகு தமக்கு வாக்களிக்கும்படி கோரி சுமார் 5 மில்லியன் டாலர்களை கத்தார் கையூட்டாக ஃபீஃபாவில் பலருக்கும் பல நாடுகளின் கால்பந்து சம்மேளனங்களுக்கும் அளித்தன என்று இப்பொழுது குற்றச்சாட்டுகள் எழுந்து அதற்கான ஆதாரங்களை பிபிசி உட்பட பல ஊடகங்கள் முன்வைத்துள்ளன. அப்போது ஃபீஃபாவின் ஒரு துணைத் தலைவராக இருந்த கத்தாரின் முகமது பின் ஹமாம் இதற்கு உடந்தையாக இருந்தார் என்று பிரிட்டனிலிருந்து வெளியாகும் சண்டே டைம்ஸ் பத்திரிகை குற்றஞ்சாட்டியுள்ளது. பின்னர் அவர் ஃபீஃபாவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டார். அவருக்கு வாழ்நாள் தடையும் விதிக்கப்பட்டது. முகமது பின் ஹமாம் தொடர்ந்து தன் மீது எந்த தவறும் இல்லை என்று கூறி வருகின்றார். அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை கத்தாரும் எடுத்து வருகிறது. கத்தாருக்கு உலகக்கோப்பை போட்டிகளை நடத்தும் வாய்ப்பு வழங்கப்பட்ட பொழுது அந்நாட்டின் இளவரசர் ஷேக் முகமது பில் ஹமான் அல் தஹினி தங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், போட்டிகள் சிறப்பாக நடத்தப்படும் என்று கூறியிருந்தார்.
Thank you for believing in change. Thank you for believing in expanding the game. Thank you for giving Qatar a chance. And we will not let you down. You will be proud of us. You will be proud of the Middle East. And I promise you this.
மாற்றத்தின் மீது நம்பிக்கை வைத்த அனைவருக்கும் நன்றி. இந்த விளையாட்டை மேலும் பல நாடுகளுக்கு விரிவுபடுத்த ஃபிஃபா எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு நன்றி. கத்தாருக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு ரொம்பவும் நன்றி. நாங்கள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம். எங்களை பற்றி நீங்கள் பெருமை கொள்ளும் விதமாக நாங்கள் நடந்து கொள்வோம். மத்திய கிழக்கு குறித்து நீங்கள் நிச்சயம் பெருமை அடைவீர்கள். அதை நான் உங்களுக்கு நிச்சயமாக கூறிக்கொள்கிறேன்.
ஆனால் அந்த நம்பிக்கையையும் வாக்குறுதியும் இப்பொழுது கேள்விக்கு உள்ளாகி இருக்கின்றன. போட்டிகளை நடத்த வாய்ப்பு கோரி விண்ணப்பித்து அது தொடர்பான வாக்கெடுப்பு நடந்தபொழுது தமக்கு ஆதரவாக வாக்களிக்க கத்தார் கையூட்டு அளித்தது என்கின்ற குற்றச்சாட்டு இப்பொழுது விசாரிக்கப்படுகிறது. ஃபீஃபாவின் தலைமை விசாரணை அதிகாரி மைக்கேல் கார்சியா இந்த விசாரணைகளை முன்னெடுக்கின்றார். அந்த விசாரணையில் கத்தார் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 2022 உலகக்கோப்பை போட்டிகளை யார் நடத்துவது என்பது தொடர்பில் மீண்டும் வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறுகின்றார் ஃபீஃபாவின் ஒரு துணைத் தலைவர் ஜிம் பாய்ஸ். இதை பிபிசியிடம் அவர் தெரிவித்தார்.
Garcia comes up with concrete evidence, so I state concrete evidence is given to the executive committee and to FIFA, then it has to be looked at very seriously at that time. There's no doubt about that, Gary.
கார்சியாவின் விசாரணை அறிக்கை வெளியாகி அதில் 2022 உலகக்கோப்பை போட்டிகளை நடத்தும் வாய்ப்பு கத்தாருக்கு அளிக்கப்பட்டதில் முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாக அவர் உறுதியான ஆதாரங்களை முன்வைத்தார் என்றால் ஃபிஃபா அது குறித்து தீவிரமாக ஆராய்ந்து முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும்
என்றார் ஃபீஃபாவின் ஒரு துணைத் தலைவரான ஜிம் பாய்ஸ். இந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து ஃபீஃபாவின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. ஆனால் அதன் தலைவர் செப் பிளாட்டரோ கால்பந்து விளையாட்டின் வளர்ச்சி தனக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று 2010 டிசம்பர் மாதம் 2 கூறியதை செய்தியாளர்கள் இப்பொழுது சுட்டிக்காட்டி கேள்விகள் எழுப்புகிறார்கள்.
For 2018 and 2022, we go to new lands and here we go to Middle East. And Middle East was waiting for a long time to have the World Cup. Now you have it.
2018 மற்றும் 2022 ஆகிய ஆண்டுகளில் நடக்கக்கூடிய உலகக்கோப்பை போட்டிகள் புதிய பகுதிகளுக்கு செல்கின்றன. அதன்படி 2022 இந்த போட்டி மத்திய கிழக்குக்கு செல்கிறது. உலகக்கோப்பையை நடத்துவதற்கு மத்திய கிழக்கு மிக நீண்ட காலமாகவே காத்திருந்திருக்கிறது. அது இப்போது நடந்திருப்பது என்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது.
ஆனால் இப்பொழுதுள்ள கேள்வி, செப் பிளாட்டரின் இந்த மகிழ்ச்சி நீடித்து மத்திய கிழக்கில் முதல் முறையாக கத்தார் நாட்டில் 2022 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடைபெறுமா என்பதே. மைக்கேல் கார்சியாவின் விசாரணை அறிக்கை வரும் வரை அனைவரும் காத்திருக்க வேண்டும்.
விளையாட்டு ரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இனி தலைப்புச் செய்திகளுடன் மீண்டும் சிவராமகிருஷ்ணன்.
ஸ்பெயினின் மன்னர் யுவான் கார்லோஸ் 40 ஆட்சி செய்த பிறகு முடி துறப்பதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர் மக்கள் தனக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். யுக்ரைனின் கிழக்கு பகுதி நகரான லுஹான்ஸுக்கு அருகில் எல்லை படைகளின் ஒரு கட்டளை தளத்தின் மீது நூற்றுக்கணக்கான கிளர்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் 7 பாதுகாப்பு படையினர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் நம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.